வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நான்காவது கட்ட வாக்குப்பதிவு 96 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 142 ரன் என்ற இலக்குடன் சென்னை அணி தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நாளை நான்காவது கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆந்திரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொகுதிகளில் நான்காவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும். பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நிழல் குடைகள், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக சாய் தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் என்று வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலும் மக்களவைத் தேர்தலுடன் இணைந்து நாளை மேற்கொள்ளப்படுகிறது. மொத்தம் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2386 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதேபோன்று ஒடிசா மாநிலத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுடன் இணைந்து 28 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தெலங்கானாவில் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் 73,000 மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை 320 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ரவிகுப்தா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் மீறப்பட்டது தொடர்பாக 8,000 மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்துதான் அதனுடைய பின்விளைவுகள் என்பது இருக்கும். ரத்தம் உறைதல் மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் வெளியில தெரியல. இருந்தாலும் கூட கோவிஷீல்டு வந்து போட்டுக்கிட்ட அத்தனை பேருமே பதட்டத்தோடவே வாழணுங்கிற அந்த அவசியம் இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி தங்களுடைய உடலில் குறைவாகாத வண்ணம் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாதுகாத்துக்கணும். பொதுவா இந்த உடற்பயிற்சி காலையில் நடப்பது மாதிரியான இந்த விஷயங்கள்ல வந்து அதிக கவனம் செலுத்தணும். அது மாதிரி செலுத்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள.
தமிழகத்தில் பதிவுத்துறை சேவைகளுக்கான கட்டணங்களை மாநில அரசு உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் 10 மடங்கு முதல் 33 மடங்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆளும் திமுக அரசு மாநிலத்தின் நிதி நிலைமையை நிலைக்குலைய செய்துவிட்டதாகவும் இதனை சரி செய்வதற்காக வரி மற்றும் கட்டணம் உயர்வுகள் மூலம் மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வரும் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் 14 மற்றும் 15 தேதிகளில் திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லெசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும்.
சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கம் பெருமளவு குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சேலம் மாவட்டத்தில் கடந்த மார்ச் 5 100 டிகிரி பாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவாக தொடங்கியது. தொடர்ந்து 67 நாட்களாக 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல்தான் வெப்பம் பதிவானது. கத்திரி வெயில் காலம் என்ன பாடுபடுத்தப் போகிறதா என்று அச்சத்தில் இருந்த பொதுமக்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் விதமாக சேலம் மாநகர பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளான ஓமலூர், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பெய்த மழை குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இன்றைய வெப்பநிலையின் அளவும் 98.7 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளது. இதனிடையே சேலம் மாநகர பகுதிகளான அம்மாப்பேட்டை, சீலநாயக்கன்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 2வது நாளாக இன்றும் நண்பகல் நேரத்தில் நல்ல மழை பெய்துள்ளது. நண்பகல் நேரத்தில் பெய்த மழை காரணமாக வெயில் முற்றிலும் குறைந்து நல்ல சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. தொடர்ந்து 2வது நாளாக இன்று மழை பெய்துள்ள நிலையில் கத்திரி வெயில் காலம் முடியும் வரை அவ்வப்போது கோடை மழை குளிர்விக்குமோ என எதிர்பார்த்து சேலம் மக்கள் காத்திருக்கின்றனர். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.
நாட்டின் கலாச்சார தொன்மைமிக்க மல்லர்கம்பம் மற்றும் சிலம்பம் விளையாட்டுகளுக்கான கோடைக்கால 30 நாள் பயிற்சி விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் தங்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை பெற்ற மல்லுக்கம்பம், சிலம்பம், களரி உள்ளிட்ட தற்காப்பு விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு விழுப்புரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் விழுப்புரம் மல்லர்கம்பம் சார்பில் 30 நாள் கோடை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். காலை மாலை 2 வேளையும் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 30 நாள் பயிற்சி பெற்று மாணவர்கள் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் சிறப்பாக விளையாடும் மாணவர்களுக்கு தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் கேலோ இந்தியா உள்ளிட்ட போட்டிகளில் விளையாடுவதற்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
மதுரையில் பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் தாயம், பல்லாங்குழி, பரமபதம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கான போட்டிகள் தொடங்கியுள்ளன. நினைவாற்றலையும் கணித திறனையும் வளர்த்து மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இப்போட்டிகள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு பெரிதும் உதவுகின்றன. தங்கள் குழந்தைகள் இப்போட்டிகளில் பங்கு பெறுவதை பெற்றோர் ஊக்குவித்து வருகின்றனர் என்று மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியக பொறுப்பாளர் திரு மருது பாண்டியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
தமிழக பாரம்பரிய விளையாட்டுகளை பொறுத்தளவில் தமிழர்கள் பல்லாங்குழி, தாயம், நொண்டி, கோழிக்குண்டு, கிட்டிப்புல் மற்றும் கிள்ளித்தட்டு என்ற பல வகையான விளையாட்டுகளை தங்களுடைய வாழ்வியலுடன் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் ரீதியாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகவும் அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டாக இது திகழ்கிறது. இந்த விளையாட்டை முன்னெடுப்பதற்கான மிக முக்கிய காரணம் தமிழர்களுடைய தொன்மையும் பாரம்பரியத்தையும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு வருடமும் மே மாதங்களில் கிடைக்கப்படக்கூடிய பள்ளிகளுக்கான விடுமுறை நாட்களில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதற்கும் ஏதுவாக அரசு தொடர்ச்சியாக கல்விப் பணிகளை மேற்கொள்வதற்கான அரசு அருங்காட்சியகங்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது.
மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி கனவு எனும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நாளை புதுக்கோட்டை ஜே கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பணியின் சேவையை உணர்த்தும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மயிலாடுதுறையில் காவல்துறையினருக்கு பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையிலான யோகா பயிற்சி இன்று வழங்கப்பட்டது. நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ராமானுஜரின் 1007வது ஜெயந்தி விழாவை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராமானுஜர் வீதி உலா நடத்தப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக 142 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன் எடுத்தது. பெங்களூருவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 4வது கட்ட வாக்குப்பதிவு 96 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 142 ரன் என்ற இலக்குடன் சென்னை அணி தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.